இது பனிப்பூக்கள் பாட்காஸ்ட். கேட்போம், அறிவோம்.
சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் நச்சேதேவம் தேவோ நகலு குஷலஹ ஸ்பந்திதுமபி அதஸ்த்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரவி ப்ரணந்தும் ஸ்தோதும் வா கதமகிருத புண்யஹ பிரபவதி ஜனனி ஜனனி ஜகம்னீ அகம்னீ ஜனனி ஜனனி ஜகம்னீ அகம்னீ ஜகத்காரணினி பரிபூரணினி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜனனி ஜனனி ஜகம்னீ அகம்னீ ஜனனி 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 ஜனனி
கொண்டநாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே. இசைஞானி திரு இளையராஜா அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவருடைய கோடானு கூட ரசிகர்களை ஒருத்தியான நானும் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுல பெருமிதமும் பெருமகிழ்ச்சியும் கொள்கிறேன். இளையராஜா சார், வெரி ஹாப்பி பர்த்டே. கர்நாடக சங்கீதம் படிக்கிற பொழுது இளையராஜா சாருடைய திரையிசை பாடல்களையும் கர்நாடக சங்கீத ராகங்களையும் கம்பேர் செய்து படிக்கிறது வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி ஒரு விஷயம். அதில் எனக்கு பிடிச்ச ராகம் வந்து கல்யாணி ராகம். ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜகத்காரணினி பரிபூரணினி. இறைவனை நோக்கி பாடுற மாதிரி அமைஞ்சிருக்கிற இந்த பாடல் வந்து கல்யாணி ராகத்தில் ரொம்ப அழகாக இசையமைச்சிருப்பார் இளையராஜா சார்.
பசுந்தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா.
ஒரு மகன் வந்து தன்னுடைய அம்மாவை நோக்கி பாடுற மாதிரி அமைஞ்சிருக்கிற இந்த பாடல் வந்து இதுவும் கல்யாணி ராகம்தான். அப்படியே கொஞ்சம் சூழ்நிலையை மாற்றினோன்னா
காற்று வரும் கீதமே கண்ணனை அறிவாயா.
அதே கல்யாணி ராகத்துக்கு ஒரு மெல்லிய தென்றல் போல ஒலிக்கிற இந்த பாடல் வந்து ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலையில் அமைந்த ஒரு திரையிசை பாடல்.
தித்தேன் தொழுதேன் பல முறை நினைத்தேன் அழுதேன் இசை தரும் கலைவானியே.
இதே கல்யாணி ராகத்தில் வெறும் ஆரோகண பிரயோகம் மட்டும் வச்சு அமைக்கப்பட்ட ஒரு பாடல். வாழ்க்கை வெறும் ஏறுமுகமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெறும்ன சரிகம பதினிசா அப்படின்னு வச்சே அமைக்கப்பட்ட இந்த திரையிசை பாடல் வந்து ரொம்ப வியக்க வைக்கிற மாதிரி இருக்கும். எப்படி இந்த மாதிரி ஒரு கம்போசிஷன் பண்ண முடிஞ்சது அப்படின்னு. அப்படியே அந்த ராகத்தை ரொம்ப நம்ம லைட்டாக டைல்யூட் பண்ணோன்னா
வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே நமது கதை புது கவிதை இலக்கணங்கள் இதற்கு இல்லை நான் உந்தன் பூமாலையோ.
ஒரே ராகத்தை எத்தனை பாவங்களுக்கு இளையராஜா சாரால் இயற்றியமைக்க முடியுது. அவருக்கு நிகர் அவர் தான். இளையராஜா சார், நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு இருந்து உங்கள் இசை பயணம் தொடரணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். எனக்கு அவருடைய திரையிசை பாடல்கள் பற்றி பேச வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. இளையராஜா சார், ஒன் மோர் டைம் வெரி ஹாப்பி பர்த்டே சார்.
வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே,
வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே.
வணக்கம் அனைவருக்கும். ஜூன் 2 அன்று இசை ஞானி ராகதேவன், இசை சாமி மேஸ்ட்ரோ என்று பலவாறு தமிழ் இசை ரசிகர்களால் அழைக்கப்படும் இளையராஜா ஐயா அவர்களுக்கு 77வது பிறந்த நாளாகும். அதனால நாம இந்த பாட்காஸ்ட் எபிசோட்ல ஐயா அவர்களோட சிறப்பை பத்தி பேச போறோம். நம்முடன் பேச மினசட்டாவில் இசை ஆர்வமிக்க இசை கலைஞர்கள் இருக்காங்க, செந்தில், சதீஷ், சரவணன் மோகன், அப்புறம் லக்ஷ்மி, இவங்க கிட்ட தான் நம்ம பேச போறோம். நம்ம முதல்ல செந்தில்கிட்ட ஆரம்பிக்கலாம். செந்தில், உங்களுக்கு ஏன் இளையராஜா இசை பிடிக்கும்? உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் தெரியும், உங்களுக்கு ஏன் அவரோட இசை பிடிக்கும்? அவரோட இசையில உங்களை மிகவும் கவர்ந்த பாடல் இது.
கண்டிப்பாங்க சரவணன், முதல்ல நம்ம இசைஞானி ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். அதை சொல்லிட்டு அவருடைய இசை ஏன் பிடிக்கும் அப்படின்னாக்க, நம்ம சிறு வயதுல இருந்தே பல வகையான இசையெல்லாம் கேட்க வாய்ப்பு கிடைச்சது. அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா MSV ஐயா, அப்புறம் கே வி மகாதேவன் ஐயா, AM ராஜா, அப்புறம் நிறைய பேர், அதுக்கு முன்னாடி பராசக்தி படம் பண்ணிருக்கிற சுதர்சனம் அவரு, அவங்க இசையெல்லாம் நிறைய அப்பா அம்மா எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் கேட்டு வளர்ந்ததுதான். அதுல குறிப்பா அந்த பரிமாணங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது இளையராஜா சார் இசையும் வருது. அது வரும்பொழுது என்ன தாக்கத்தை உண்டு கொடுத்ததுன்னா, நமக்கு அதுக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபார்மலா ஒரு இசை இருந்தது வந்து நம்ம கேட்கக்கூடிய ஈஸியான வரிகள், கேட்கக்கூடிய ஈஸியான ஒரு இசையா அமையுது. அதனால திரும்ப திரும்ப கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தூண்டுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம ஊர் இசையிலே வந்து பசை இசை, மக்கள் இசை, அப்படி பல வகைகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாத்தையும் கலந்து தர்றது, அதுல மேற்கத்திய இசையையும் கலக்கிறது. இது இந்த ஃபியூஷன் வந்து அப்போ அந்த காலகட்டத்துல முதன் முதல்ல அந்த 80s பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல கேட்டதில்லை. அதனால அது கேட்கவே அதுக்கு ரொம்ப என்ன சொல்றது, அந்த இசை நம்மள வந்து பற்றி கொண்டது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால ரொம்ப ராஜஸ்தான் மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும். அது ஸ்பெஷாலிட்டியே பார்த்தோம்னா, இப்போ ஒரு படம் நம்ம பாக்குறோம்னா அந்த மூவியோட ஒரு, அது ஒரு லவ் ஸ்டோரியா இல்ல ஒரு அம்மாவை காப்பாத்துற ஸ்டோரியா இல்ல ஒரு ஃபேமிலி மேன் கஷ்டப்படுற ஸ்டோரியா அப்படிங்கிற அந்த தனி தான் அவருடைய இசையில அப்படியே கலந்து எப்படி இருக்கும்னா, அந்த அந்த மூவிக்கு ஏத்த அந்த பின்னணி இசை கோர்ப்பு வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இந்த பாடல்கள் அமைக்கிற விதமா இருக்கட்டும், அந்த பின்னணியா இருக்கட்டும், அது நம்மள அந்த சூழ்நிலைக்கே கொண்டு போயிட்ட மாதிரி இருக்கும். அது மாதிரி எண்ணற்ற படங்கள் நம்ம சொல்லலாம். சோ குறிப்பா அவருடைய இசையில ரொம்ப ஈர்க்கப்பட்டதுக்கு காரணங்கள் இதுதான்.
ஓ சரி சரி.
அதுக்கப்புறம் நீங்க பிடித்த பாடல்னு கேட்டிருந்தீங்க.
ஆமா,
பாடல்னு ஒன்னு ரெண்டு பிக் பண்றது ரொம்ப கஷ்டம்.
ஓகே,
அதுல நிறைய எக்கச்சக்கமான பாடல்கள் பிடிக்கும். அதுவும் குறிப்பா நம்ம ஒரு இசைஞானி அவர்களுடைய இசையை வந்து ரொம்ப கேட்கவே, இப்பெல்லாம் நான் வந்து அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவரு வாசித்த எல்லா இசையிலும் இருக்கிற பாடல்கள் நிறைய வேற வேற வெவ்வேறு கோணங்கள்ல பிடிக்கும்.
ஓகே சதீஷ், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இளையராஜா வந்து எப்படிப்பட்ட இசையமைப்பாளர், உங்களுக்கு அவருடைய தாக்கம் அதை பத்தி சொல்லுங்க சதீஷ்.
நன்றி சரவணர். செந்திலே வந்து ரொம்ப ஒரு விலாவரியா அவர் பதில் சொல்லிட்டாரு, பல பரிமாணங்கள் சொன்னாரு. எனக்கும் இளையராஜா அவரோட பாட்டு சின்ன வயசுல இருந்து கேட்டு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் அவரோட பாடல்கள், அவருடைய பின்னணி இசை, அவருடைய நேச்சர் கூட பர்சனாலிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு இது பிடிக்கும் அவரை பத்தி. அவரு மெயினா எனக்கு பிடிச்சது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய எளிமையான இசை, ரொம்ப எலக்ட்ரானிக் அந்த மாதிரி மாடர்னா எதுவும் யூஸ் பண்ணாம இசை கருவிகளை யூஸ் பண்ணி அந்த ஒரிஜினல் சவுண்ட் வர்ற மாதிரி அந்த ஜீவனை தொடர மாதிரி ஒரு இசையமைக்கிற ஒரு திறமை அவர்கிட்ட இருக்கு. எந்த ஒரு காட்சியா இருந்தாலும் அந்த காட்சிக்கு ஒற்ற மாதிரி இசையமைக்கிற ஒரு அந்த ஃபாஸ்ட் காம்போசிஷன், அந்த இயற்கையா ஒரு ஒரு ஜீவன் கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அந்த கிராமிய பாடல்கள் அது எல்லாமே வந்து ஒரு அந்த திரையில் இருக்கிற காட்சியை வந்து மேம்படுத்துற மாதிரி நல்லா பண்ணக்கூடிய ஒரு சிறந்த கலைஞர். நீங்களே சொன்னீங்க ஒரு இசை கடவுள் அப்படின்ட்டு, அவருக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும்.
நன்றி. இப்ப வந்து இளையராஜா அவர்கள் வந்து இசையமைக்காத சிச்சுவேஷன் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா வகையான சிச்சுவேஷனுக்கும் அவங்களோட இசை இருக்குது. நம்மளால எந்த ஒரு இசை கோர்வையும் யோசிச்சு எடுக்க முடியும். எந்த மாதிரி காட்சிகளுக்கு அவரோட இசை வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறீங்க செந்தில்? உங்களுக்கு இப்ப சுருக்கமா ஏதோ ஒரு பின்னணி இசை அப்படி சொல்லி சொல்லணும்னா அது மனசில் பதிகிற மாதிரி இருக்கிற ஒரு இதை ஒரு காட்சியும் அதுக்கு வந்த இசையமைத்த பின்னணி இசையும் சொல்ல முடியுமா?
கண்டிப்பாங்க. அதுக்கு எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அவர் இப்போ கடந்த இத்தனை வருஷம் இசையமைப்புல எவ்ரி ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை அவருடைய இசை பரிமாணமும், ஏன்னா அவர் சொல்றதும் அது மாதிரிதான், நான் போக போக நானும் கத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு அவரு. அதுல பாத்தீங்கன்னா பின்னணி இசை ஒரு காட்சிப்படுத்துறத வந்து பின்னணி இசை சேர்ப்பினால மேம்படுத்தப்பட்ட காட்சிகள் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். குறிப்பா வந்து நம்ம பார்த்தோம்னா அதான் அது ஒரு மூணு பிரிவா எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு வந்து நல்ல ஒரு கிராமத்தை காட்டுற மாதிரியான ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து பாரதி ராஜாவா இருக்கட்டும், அவருடைய உதவி இயக்குநர்களா இருந்தவங்க எல்லாம் வந்து படம் எடுத்திருக்காங்க, அவங்க எடுத்த படமா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு என்ன சொல்றது குறிப்பிடக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்கும். அதுக்கு வந்து முதல் மரியாதையே ஒரு நல்ல உதாரணம். முதல் மரியாதையில வந்து அந்த யங் லவர்ஸ் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த கப்பிள்ஸ் வந்து ஒரு இத வானத்தை தொடரேன்னு போற அந்த சீனா இருக்கட்டும், அதுக்கு வந்து பின்னணி இசை கோர்ப்பா இருக்கட்டும். அதே மாதிரி இது இந்த படம் நிறைய படங்கள் சொல்லலாம், மண் வாசனை சொல்லலாம், புதுமை பெண் அந்த ஹீரோ ஜெயில இருந்து வருவாரு, அதுக்கப்புறம் ரேவதி அவங்க கிட்ட நடந்துக்கிற அந்த விதம், இது மாதிரி என்ன நிறைய படங்கள் சொல்லலாம். அது வந்து கிராமத்து படங்கள் மட்டும் இல்லாம அத மூணு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம் சொன்னா இல்லைங்களா. அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம கிளாசிக்கல் மியூசிக், நம்மளுடைய கர்நாடிக் மியூசிக் இருக்கு இல்லைங்களா, அத வந்து காட்சிப்படுத்தின பின்னணி படங்களும் நிறைய இருக்கு. அதுல சலங்கை ஒளி, உன்னால் முடியும் தம்பி, அப்புறம் இது அது பேர் என்ன சிந்து பைரவி, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் சொல்லலாம். அதுல குறிப்பா எனக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வருது பாத்தீங்கன்னா இந்த உன்னால் முடியும் தம்பி படம், அதுல ஒரு காட்சி வந்து அவங்க இந்த ஹீரோ கேரக்டர் வந்து வெளியில போய் இந்த மாதிரி வேலை செய்யறது இல்ல மக்களோட மக்கள் பழகிறதோ அந்த அப்பா கேரக்டர் பிடிக்காத மாதிரி நீ சங்கீதத்துலதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு அப்பாவை எதிர்த்து பேசுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன்ல ரொம்பவே சண்டை போகவே அந்த ஹீரோவோட அண்ணன் வந்து பேச முடியாது அவரால், அது பேச முடியாதுன்றதால அவர் என்ன பண்ணுவாரு, அந்த கோபத்தை வந்து அவரு நாதஸ்வரம் இசையில வாசி காட்டுவாரு. அது வாசிச்ச உடனே அந்த எல்லாருமே அதுல வந்து ஒரு லயமா அதுல வந்து சேர்ந்துருவாங்க. அது ரொம்ப அருமையா இருக்கும். அந்த மாதிரி சில மனசு தொடக்கூடிய காட்சிகள் எல்லாம் பின்னணி இசையில மேம்படுத்தப்பட்டது பல காட்சிகள் உண்டு. அது மாதிரி நிறைய சொல்லலாம். அது வந்து நான் சொன்னதெல்லாம் நல்ல பாப்புலரான படம், சரியா ஓடாத படங்கள்ல கூட நிறைய அந்த மாதிரி இசைகளை நம்ம பார்க்கலாம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஃபியூஷன் கலந்த இசை அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இப்ப வந்து ஒண்ணுமே இல்ல, இந்த கோபுரவாசல்லேன்னு ஒரு படம் வருவோம், அந்த படத்துல அந்த படத்துடைய ஒரு டைட்டில் போடுறாங்க, அந்த டைட்டில்ல வந்து வர ஒரு மியூசிக் வந்து அத டைரக்டர் வந்து அருமையா ஒரு ட்ரெயின் போற பாதையை அப்படியே கேப்சர் பண்ணிருப்பாரு. அதுக்கு கொடுத்திருக்க அந்த டைட்டில் பிஜிஎம் மியூசிக் வந்து இன்னைய வரைக்கும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அது சில பேர் சொல்லுவாங்க அவர் அப்பா அதெல்லாம் பண்ணாரு, இப்ப அப்படி பண்றாரா அப்படின்ற கேள்வி கூட வரும். அதுக்கு நல்ல உதாரணம் வந்து அழகர் சாமியின் குதிரைன்னு அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அது ஒரு நாவல படமாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் அதெல்லாம் யாருமே நம்ம பாத்துக்க மாட்டோம். அப்பு குட்டின்னு ஒருத்தர் காமெடியில மெயின் கேரக்டர்ல கூட வரமாட்டாரு, அவருதான் அதுல ஹீரோ. அந்த படத்துக்கு ஒரு தீம் மியூசிக் ஒன்று பண்ணிருப்பாரு, அது வந்து அந்த மேற்கத்திய இசையில சிம்பனி அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, ஹாரியோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு அதற்கு இணையான ஒரு மதிப்பிடக்கூடிய ஒரு இசையா அதனுடைய டைட்டில் மியூசிக் அமைஞ்சிருக்கும். அத நீங்க எங்க வேணா அந்த இசையை வந்து ஒரு கண்ணை மூடிட்டு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒரு மன அமைதியை தரக்கூடிய அந்த சூழலை அப்படியே கொண்டு வந்துடும். நானும் நிறைய டிராபிக்ல எல்லாம் கூட கேட்டிருக்கேன், அப்படியே அப்படியே நம்ம இழுத்துட்டு வந்துடும். இந்த மாதிரி பல காட்சிகள் சொல்லலாம்.
அருமை அருமை. இப்ப கடந்த 5 தசாப்தங்களா அவரோட இசைய அவர் கொடுத்துட்டு வர இசையை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அவரோட இசையை வந்து பல வடிவங்கள்ல இதுவரைக்கும் கொடுத்துட்டு வராங்க. ஆனா இந்த மனதை வருடும் இசைங்கிறது அப்படியே தான் இருக்கு, இத்தனை வருடங்கள் ஆனாலும் இன்னமும் நம்மளோட மனதை வருடிக்கிட்டு தான் இருக்கு. அவருடைய எந்த காலகட்டத்து இசை உங்களுக்கு ரொம்பவும் கவர்ந்தது?
கண்டிப்பா அது வந்து நம்ம கொஞ்சம் அதுக்கு ஹிஸ்டரி மாதிரி கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்துட்டு வந்தோம்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எம்எஸ்வி ஐயா இருந்தாரு, இளையராஜா சார் வந்தாரு, உடனே எம்எஸ்வி ஐயா இருந்து இளையராஜா கிட்ட எல்லா மியூசிக்கும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா அப்படி நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துல இப்போ இங்க வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீத்தோவன் மொசார்ட் அவங்க எல்லாம் பண்ண ஒரு இசை வந்து அது ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல், அவ்வளவுதான். அது காலத்துக்கு அது அழியாது, அதை வந்து இன்னொருத்தங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. ஒரு பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸோ இல்ல நம்ம 12 மாதிரியான ஆல்பமோ இல்ல பில்லி ஐலிஷ் ஆல்பமோ அதெல்லாம் ரொம்ப பாப்புலரா தான் ஆகும். அதுக்காக அது அது இது கம்பேர் பண்றதே ஒரு தவறுன்னு தான் நினைப்பேன். அந்த விதத்துல கம்பேர் பண்ணல, பட் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஒரு மக்கள் மத்தியில அப்படி ஒரு தோணல் இருக்கும், ஏதோ எம்எஸ்வி ஐயா ஃபேமஸா இருந்த டைம்ல இளையராஜா டக்குனு வந்தாரு எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அப்படி கிடையாது. அது எப்படி இருக்குதுன்னா உற்று நோக்கி பாத்தீங்கன்னா 75 பீரியட்ல எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த 30 மியூசிக் டைரக்டர்ஸும் பாத்தீங்கன்னா ஒருத்தரும் வந்து நம்ம ஓ இவங்கெல்லாம் சாதாரண மியூசிக் டைரக்டர்ஸ் சொல்ல முடியாது. பேர் சொல்லணும்னா எம்எஸ்வி ஐயா நம்ம எல்லாருக்கும் தெரியும், வி குமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு ரொம்ப நல்ல பாடல்கள் எல்லாம் கொடுத்தவரு, விஜயபாஸ்கர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தெலுங்கு மத்த லாங்குவேஜ்லயும் நல்லா பண்ணவரு, அப்புறம் கே வி மகாதேவன், அப்புறம் எஸ் எம் சுப்பையா நாயுடு, அப்புறம் தேவராஜன், கோவர்தன், தட்சிணாமூர்த்தி, எம் பி ஸ்ரீனிவாசன், குன்னங்குடி வைத்தியநாதன், டி கே ராமூர்த்தி, ஜி கே வெங்கடேஷ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 4-5 படம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு 60-70 படம் வருதுன்னா இவங்க எல்லாமே ஒரு 4-5 படம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது கூட பாத்தீங்கன்னா இந்த டியோ சங்கர் கணேஷ் அவங்கெல்லாம் கூட கம்பிட்டிவா வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களும் ஒரு 30 படம் வருஷத்துக்கு கொடுக்குற அளவுக்கு, எம்எஸ்வி ஐயாவும் ஒரு 20 படம் கொடுப்பாங்க, இவங்க ஒரு 30 படம் கொடுப்பாங்க, அந்த மாதிரிதான் வளர்ந்துட்டு அந்த சூழ்நிலை. ஸோ அந்த அந்த மாதிரியான வளர்ந்துகிட்டு வந்ததுல பாத்தீங்கன்னா அந்த இசை வந்து இவரு நுழையும் போது இவருக்கு வந்து பின்னணி வந்து இவரு கிராமத்துல இருந்ததால அந்த கிராமிய இசை நாட்டுப்புற பாடல்கள் இதெல்லாம் ரொம்ப பரிச்சயம். ஆனா இவருக்கு வந்து இந்த மேற்கத்திய இசைய படிச்சுக்கணும், அதை கத்துக்கணும் அப்படிங்கிற ஆவல் இருந்திருக்கு, நம்ம செவ்விசையையும் கத்துக்கணும்ன்ற ஆவல் இருக்கு. ஸோ அந்த பேக்ரவுண்ட்ல வந்தாரு வந்து நம்ம இவரு தண்டராஜ் மாஸ்டர் கிட்ட வெஸ்டர்ன் இதெல்லாம் கத்துக்கிட்டு பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு வந்துட்டாரு. ஆனா வந்ததுக்கு அப்புறமும் அவரு இளையராஜா சொல்லி கேட்டதுதான், அவர் வந்துட்டதுக்கு அப்புறமும் இந்த இதெல்லாம் கத்துக்கிட்டே இருந்திருக்காரு. கர்நாடிக் மியூசிக்கா இருக்கட்டும், வெஸ்டர்ன் மியூசிக்கா இருக்கட்டும், கிளாஸ் போய்கிட்டு கம்போஸ் பண்ணுவாராமா. சோ அந்த மாதிரி அதனுடைய தாக்குதல் நம்ம வந்து பாக்கலாம். 76 வந்த படம், 77 அதாவது 76 ஒரு 4 படம் வருது, 77 12-14 படம் வருது, 78 பாத்தீங்கன்னா 20-25 ஆரம்பிச்சிருது வருஷம். ஸோ அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா எல்லாமே 30-40 அப்படி வர ஆரம்பிச்சிச்சு ஒரு வருஷத்துக்கு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பதான் இந்த மியூசிக்கலோட டைமென்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அது வரைக்குமே வந்து ஒரு தப்லா, ஒரு வயலின், ஒரு பேங்கோஸ் அந்த மாதிரி வச்சுட்டு பண்ணப்பட்ட இசை வந்து இப்போ ஒரு கதம்பமா இசை கலவையா நம்மளுடைய செவ்வியசையும் நாட்டுப்புற இசையும் வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாமே கலந்து கொடுக்கும்போது முதல் பாடல் அதாவது அன்னக்கிளி படத்துல வந்து பாத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பா தாக்கம் ஏற்படுத்தின பாடல் அப்படின்னா மச்சான பாத்திகளா பாடல் தான். அந்த மச்சான பாத்திகளா பாடல்களை பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் அதுல வந்து இதுவரைக்கும் நம்ம கேட்காத இசையெல்லாம் வந்துடும் அதுலயே. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பரிமாணம் வந்துகிட்டே இருக்கும்போது 80களில் பாத்தீங்கன்னா அவரே அவர் அந்த படிச்சுக்கிட்டு இருந்தது அவருடைய டேஸ்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுப்புற இசை அப்புறம் செவ்விசை இதையை தாண்டி பீத்தோவன், மொசாட் அவங்க மியூசிக் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கறது நல்லா தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த தாக்கம் நமக்கு வந்து இப்போ நிழல்கள் படமா இருக்கட்டும் இல்ல அந்த காலகட்டத்துல ரிலீஸ் ஆன நிறைய படங்கள் நம்ம சொல்லலாம். அது வந்து நிறைய ஒரு கிராமத்து பின்னணி தான் இருக்கும் அந்த படத்துக்கு. ஆனா அதுக்கு கோர்க்கப்பட்ட இசை பாத்தீங்கன்னா நம்மளால இமேஜினே பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி இப்ப ஜானி அந்த மாதிரி படம் எல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேற்கத்திய இசைய கையாண்ட மாதிரி இருக்கும். அதுல குறிப்பா பாரதி ராஜா அவர் எடுத்த கிராமம் சார்ந்த கதைகளா இருக்கட்டும், மகேந்திரன் எடுத்த அந்த ஒரு மாதிரி விண்டேஜ் ஃபீல்ல இருக்கிற படமா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின படங்கள் தான். அதுல முள்ளு மலரம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். அந்த அந்த லொகேஷன் எடுக்கப்பட்ட லொகேஷனுக்கு ஏற்ற இசை கோர்ப்போம், அதுல வாசிக்கப்பட்ட வாத்தியங்களும் ரொம்ப புதுமையா இருந்தது அப்ப கேட்கறதுக்கு. சோ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ரொம்ப பதில் சொல்றேன் நினைக்கிறேன். அப்படி சொல்லிக்கிட்டே வந்தோம்னா அந்த 80s பீரியட் தான் கோல்டன் பீரியட்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறமாவும் அவரு நிறைய பண்ணியிருக்காரு, விதவிதமா நிறைய பண்ணியிருக்காரு. ஆனா அந்த 80s பீரியட் வந்து ஏன்னா எதையுமே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது அதனுடைய தாக்கம் ரொம்ப ஆழ்ந்திருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன்ல எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப இருக்கிற பேட்டர்ன் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் ஃபியூஷன் சொல்ற பேட்டர்ன்லதான் இருக்கு. ஆனா தட்ஸ் வென் வி ஃபர்ஸ்ட் ஹியர் தட் இல்லையா. ஒரு ஜானி படமா இருக்கட்டும், நிழல்கள் படமா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம கேட்கும் போது இது என்ன ஏதோ பீத்தோவன் இதெல்லாம் கேக்குற மாதிரி இருக்குது அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். ஆனா அவருக்கு இருக்கிற கன்சர்ன் வந்து அந்த பாட்டுல அந்த பிஜிஎம்ல அதை கொண்டு வருவாரு, இல்லைன்னா படத்தோட பின்னணியில அதை கொண்டு வருவாரு. சரி அப்படிதான் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதே டைம்ல தான் அந்த 80s பீரியட்ல தான் ஐ திங்க் அரௌண்ட் 84 அந்த பீரியட்ல தான் வந்து இது ஹவு டு நேம் இட் அந்த ஆல்பத்தை ரிலீஸ் பண்றாரு. அது வந்து நமக்கு முழுக்க முழுக்க ஒரு விடையை கொடுத்துச்சு. சரி ஒரு இசைக்கோர்ப்பு ஒரு பாடல் அப்படின்னு இருக்கணும்னா அதுக்கு வந்து வரிகள் தான் அதை மேம்படுத்தணும்ன்றது கிடையாது, வெறும் இசையே நம்மள வந்து ஒரு தாக்கத்தை உண்டுபடுத்தலாம், நமக்கான ஒரு இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இதுக்கான ஆன்சர் மாதிரி தான் நான் அந்த மாதிரி ஆல்பம் எல்லாம் பாக்குறேன். அந்த மாதிரி ஆல்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இசைக்கருவியோட பயன்பாடு சதீஷ் சொன்ன மாதிரி லைவ் தான், எதுவுமே எலக்ட்ரானிக்ஸா இருக்காது அதுல தான் இருந்தாலும் அவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு கம்போசிஷன் இருக்கும். அதனால அந்த 80s பீரியட தான் கோல்டன் பீரியட் நினைக்கிறேன்.
ஓகே ஓகே, நன்றி சந்தீப், கொட்டிட்டீங்க நீங்க வந்து உங்ககிட்ட
நினைக்கிறேன்
உங்களுக்கு இளையராஜா மேல இருக்க காதல் அப்படி கொட்டுறீங்க எல்லா விஷயங்களையும். சதீஷ் நீங்களும் சொல்லுங்க, உங்களுக்கு எந்த காலகட்டத்து இசை வந்து ரொம்ப கவர்ந்தது, எது அப்படி மனசுல தங்கி இருக்குன்னு சொல்லுவீங்க?
எனக்கு செந்தில் சொன்ன மாதிரி 80s அண்ட் 90s அந்த ரெண்டு பீரியடு ரொம்ப பிடிச்ச ஒரு பீரியடு. எனக்கு வந்து இந்த மணிரத்னம் இளையராஜா அந்த மூவி ஃபுல்லா காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். நாயகன்ல தளபதி அஞ்சல் அதாவது எந்த எஃபர்ட்டுக்குமே இல்லாம ஒரு 5 நிமிஷத்துல ஒரு சாங் கம்போஸ் பண்ணக்கூடிய அசாத்திய திறமை. சாங் சிச்சுவேஷன் சொன்னா நிறைய இயக்குநர்கள் அதை சொல்லியிருக்காங்க, பொட்டா தியூன் டியூன் கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கிறதே இல்லை, ஐயா சொன்ன மாதிரி அவருக்கு அப்படியே வருதுன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து பிரமிப்பா இருக்கு. அந்த மாதிரி ஒரு இசை அமைப்பாளர் இனி வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு சுச்சுவேஷன் சொன்னாலும் அந்த சுச்சுவேஷன் நல்லா இல்லைன்னா கூட அந்த படத்தை வந்து பல படங்கள்ல இவரோட இசையினால உன வச்சு வெற்றி கொடுத்திருக்காரு. ஸோ அது மாதிரி 80-90 தான் என்னோட பிடித்த பீரியட். இப்பவும் நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் கொடுக்குறாரு. இப்ப கொடுத்தா கூட ரொம்ப என்ன சொல்றது, செயற்கையா இல்லாம நூத்து கணக்கான இசை அமைப்பாளர்களை வச்சு நல்ல பாடல்கள் கொடுத்திருக்காரு. இருந்தாலும் எனக்கு இந்த 80s and 90s தான் வந்து திருப்பி திருப்பி நாங்க போட்டு கேட்கறது வழக்கம்.
இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை இசையமைப்பாளர் வந்தாலுமே இசை ஞானிக்கு வந்து ஈடு கிடையாதுன்னு நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். அவரோட இசையின் தாக்கம் இல்லாத இசையமைப்பாளர்களும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி இப்போ இருக்கிற இளம் இசையமைப்பாளர்களிடமும் அவரோட இசை தாக்கம் தெரியுதா உங்களுக்கு? அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாமா? நன்றி.
கண்டிப்பாக சார், அது வந்து அதுதான். நம்ம இப்போ ராஜா சார் வரும்பொழுதும் அவரே சொல்லுவாரு, அவருக்கு முன்னாடி இருந்த MSVI-ஆ இருக்கட்டும், கே வி மகாதேவனையா இருக்கட்டும், அவங்களுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இப்போ வர இளம் இசையமைப்பாளர்கள் எல்லாருக்குமே ராஜா சாருடைய தாக்கம் இல்லாத ஒரு பாடலை கேட்க முடியறது இல்ல. அதனாலதான் நம்ம இப்ப வர பாடல்கள்லாம் அவ்வளவு லாங் ஸ்டாண்டிங்காவும் நிக்கிறது இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, ராஜா சாருக்கு அப்புறம் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டுபடுத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ஆர் ரஹ்மான் அவர். சோ அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, மியூசிக் வந்து கொஞ்சம் அக்வஸ்டிக்கலா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஒரு ஒரு 4 tracks 5 tracks அப்படி பண்ணிட்டு இருந்த இடத்துல, நம்ம மைக்கேல் ஜாக்சன் ஆல்பம்லாம் அந்த காலத்திலேயே வந்து 15 tracks 20 tracks போடுவாங்களே, அந்த மாதிரி பண்ணா எப்படி ஆகும்னா, இப்போ ஒரு பாடல்ல ஒரு 20 இசைக்கருவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 20 இசைக்கருவிக்குமே ஒரு ஒரு ட்ராக் போடுற அளவுக்கு இப்ப வந்துருச்சு. சோ தட் நமக்கு நுணுக்கமா ஒரு ஒரு ஸ்ட்ரிங் அப்படி டச் பண்ணா கூட அந்த சவுண்ட் கூட நமக்கு கேட்கற அளவுக்கான அக்வஸ்டிக்கல் வந்துருச்சு. சோ அதனால இப்போ இந்த இந்த பீரியட் எப்படி நம்ம பாக்குறோம்னா, ஐ திங்க் ஏஆர் ரஹ்மான் போன்ற இசையமைப்பாளர்கள் அவங்க எல்லாம் வந்து டியூனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதனாலதான் அவங்க பாடல்லாம் நிக்குது. பட் வர இளம் இசையமைப்பார்கள் மோஸ்ட்லி, நான் சொல்றேன் எல்லாருமே அப்படி கிடையாது, மோஸ்ட்லி அவங்க வந்து இந்த அக்வஸ்டிக்கல் ஃபீச்சர்ல கொஞ்சம் நிறைய ஃபோகஸ் பண்றாங்க. அவங்க ஈவன்தோ அவங்க இந்த வெஸ்டர்ன் ஃபியூஷன் அதெல்லாம் கொண்டு வரது எல்லாமே நம்ம ஏற்கனவே கேட்ட ராஜா சாரோட பேட்டர்னா இருக்கட்டும், இல்ல ரகுமான் சாரோட பேட்டர்னா இருக்கட்டும், அந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஆனா அக்வஸ்டிக்கல் ஃபோகஸ் தான் இருக்கு இப்ப ரொம்ப. அதனாலதான் பாத்தீங்கன்னா பாடல்லாம் இப்போ அப்போதைக்கு ஹிட் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் திரும்ப அதை கேட்டா அவ்வளவு ஒரு எஃபெக்ட் இருக்க மாட்டேங்குது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, பாடல்ன்றது ஒரு 5 minutes வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படியே கம்பைன் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆனா ஒரு சுச்சுவேஷன் வருது, இந்த படத்துல ஒரு லவ் சீன், இந்த படத்துல ஒரு சேட் சீன், இந்த படத்துல ஒரு பழி வாங்குறது அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கொடுக்கப்படுற அந்த பின்னணி இசை வந்து அவ்வளவு தாக்கத்தை உண்டுபடுத்துறது இல்ல. ஏன்னா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் சொல்றேன் அந்த 80s, இப்ப சதீஷ் சொன்ன மாதிரி 90s பீரியட், இந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ராஜா சார் ஒரு 30 படம் இசையமைக்கிறாருன்னா 30 படத்துலயுமே அந்த பிஜிஎம் வந்து நம்மள இம்பாக்ட் பண்ற மாதிரிதான் இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் வர படம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 60 படம் 100 படம் வந்ததுன்னா அதை கைவிட்டு ஒரு சிங்கிள் டிஜிட்லதான் நம்மள பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் இம்பாக்ட் பண்ற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 படம் தான் நமக்கு வந்து திரும்பி பார்க்க வைக்குது. அந்த படங்கள்லாம் ரொம்ப நம்ம கேட்டு பழகின இசை. அப்புறம் ரெண்டாவது இப்போ அந்த மியூசிக் பேங்க்ஸ், மியூசிக் கிளப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரியான இசை தான் நம்ம ரொம்ப கேட்கற மாதிரி இருக்கே தவிர, நல்லா அந்த அந்த காட்சியை மேம்படுத்துற மாதிரியான பின்னணி இசை கொஞ்சம் குறையறது தான் நம்ம பாக்குறோம். அது ஆனா அந்த குறையறதும் கூட ஒரு குறை கிடையாது, மேபி இப்ப வந்து எது லேக்கா இருக்கோ அதுல போக்கஸ் பண்றாங்களோன்னு தோணுது. அதனாலதான் நான் சொன்னேன் இந்த அக்வஸ்டிக்கல் இதுல ரொம்ப போக்கஸ் பண்றாங்க. நல்லா ஒரு சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எப்படியுமே போக போற பேட்டர்னே வேற மாதிரி இருக்கும். ஒரு இசையாளரா ஒரு இசை ஆர்வத்துல நான் சொல்றேன், இது வரைக்குமே எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கம்போசர் அப்படின்னா அவரு தான் எல்லாத்தையும் பாக்குற மாதிரி இருக்கும். ராஜா சார் பீரியட்ல எல்லாம் மெயின் இதுவே அதுதான், அதாவது அவரு தான் கம்போசிங்கும் பண்ணுவாரு, மியூசிக்கும் பண்றவரு, அவரு தான் நோட்ஸும் எழுதுவாரு, அவரு தான் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே டிசைட் பண்ணுவாரு, எல்லாமே அவரே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சவுண்ட் பேலன்சிங்கும் அவரு சொல்லி தரத்தான் இருக்கும். அது அடுத்த பரிமாணம் பாத்தீங்கன்னா, ரஹ்மான் சார் பீரியட்லாம் வந்து சவுண்ட் இன்ஜினியர்ஸ்னு ஒருத்தங்க தனியா இருப்பாங்க. இவர் பேட்டர்ன் சொல்லிட்டா அந்த சவுண்டை எப்படி நல்ல குவாலிட்டியில கொண்டு வரணும்ன்றது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனா இருக்கும். இப்போ அதையும் கொஞ்சம் மீறி பாத்திக்கோம்னா, இப்பெல்லாம் இருக்கிறது பாத்தீங்கன்னா மியூசிக் கண்டக்டர்ஸ், மியூசிக் அரேஞ்ச்மெண்ட் பண்றவங்க, ஏன்னா இப்ப வந்து ஒரு ஒரு மெட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதுல எந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி சவுண்ட் பண்ணா நல்லா இருக்கும் அதுக்கு சஜஸ்ட் பண்றதுக்கே ஆட்கள் வரக்கூடிய நிலைமை தான் இப்போ இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு தாக்கம் கண்டிப்பா இருக்குதான். இன்னைய வரைக்குமே வர இசையில எல்லாம் அவருடைய தாக்கம் எல்லாம் இருக்கு. அதே டைம்ல அவங்களுடைய இசை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பாடல்கள்ல கண்டிப்பா சில இசையமைப்பாளர்கள் வெற்றி பெறாங்க. பின்னணி இசையில இன்னும் கொஞ்சம் நல்ல இன்னும் கொஞ்சம் இசை எதிர்பார்க்கறோம். ஒரு இசை ஆர்வலரா நம்மளா இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கறோம்ன்றதா சொல்ல முடியும்.
இப்ப வந்து இறுதியா ரெண்டு நான் சொல்லுங்க
ஒரு சின்ன விஷயம். நம்ம செந்தில் அருமையா பதிலளிச்சாரு.
இன்னொரு
விஷயம் நான் என்ன நோட் பண்ணேன்னா, அதாவது அவரு அவரோட இசையில சில விஷயங்கள் வந்து ரிப்பீட் ஆகாது. ஒவ்வொன்றுமே வந்து ஒரு யூனிக் பீஸா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பின்னணி இசை ஆகட்டும், பாடல்கள் இசை ஆகட்டும், அவரே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா வேற டியூன் போட்டு அதை கொஞ்சம் யூனிக்கா பண்ற மாதிரி ஒரு அற்புதமான இசைகள் கொடுத்துருக்காரு அவரு. அவர் அதே மாதிரி இந்த பின்னணி இசை பத்தி நம்ம பேசும்போது அந்த சைலன்ஸ வந்து ரொம்ப அருமையா யூஸ் பண்ணுவாரு. நான் ஒரு சில இன்டர்வியூ
ரொம்ப நல்ல பாயிண்ட்
பார்த்திருக்கேன்.
ஆமா
ஆமா, அவரே சொல்லியிருக்காரு. அவரு பின்னணி அசைக்கும் போது, இசை அமைக்கும் போது அவர் யோசிக்கிறது என்னன்னா, இந்த சிச்சுவேஷனுக்கு மத்த இசையமைப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க அதை நம்ம பண்ணக்கூடாது. மத்த இசையமைப்பாளர்கள் என்ன கருவிகள் யூஸ் பண்ணுவாங்க அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு அது அவர் வந்து அவரோட இசையமைப்பே வந்து ரொம்ப தனித்துவமா இருக்கும். நெஞ்ச தொடர் மாதிரி இருக்கும். அவர் அதான் சொல்லுவாரு, இதயத்தை தொடர்றது தான் இசை, மூளையை தொடர்றது வந்து இசை அல்ல. நெஞ்ச எதை தொடுதோ அதுதான் வந்து ரொம்ப நாள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையா சில கருத்துகள் சொல்லுவாரு. அதையும் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன்.
இல்ல இல்ல, அருமையா நல்ல பாயிண்ட் நீங்க சொன்ன அந்த பாயிண்ட், அந்த சைலன்ஸ கூட வந்து ரொம்ப அருமையா சரியான இடத்துல பயன்படுத்திருப்பாங்க. அது குடுக்கற தாக்கமே ரொம்ப பெருசா இருக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு மூன்று பாடல்கள் இளையராஜா ஐயா அவர்களோட பாடல்கள் அப்படின்னு கேட்க சொன்னா, ஒரு மூன்று பாடல்கள் உங்களை தேர்ந்தெடுக்க சொன்னா எந்த பாடல்கள் தேர்ந்தெடுப்பீங்க, என்ன காரணமா இருக்கும் அதுக்கு?
சரி, அதாவது நம்ம கண்ண மூடிக்கிட்டு ஒரு 10,000 பாடல் சொல்லலாம். இப்ப நீங்க ஒரு இதுக்காக கேக்குறீங்க, மூணு பாடல் அப்படின்னு எடுத்து கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா நான் வந்து வலையோசை, அது என்ன படம், சத்யா, சத்யால இருந்து வலையோசை அந்த படம், அந்த பாட்டு சொல்லுவேன். ஆமா, அந்த பாடல் என்ன காரணம் அப்படின்னா, அந்த ராஜா சாருடைய மியூசிக்ல நம்ம கேட்டுட்டே வரும்போது திடீர்னு ஒரு ஆச்சரியத்தை உண்டுபடுத்தின பாடல் அது. என்ன இவ்வளோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு கேட்கும் போது, அதுக்கு அவருக்கு கொடுத்த விளக்கம் வந்து, அந்த நத்திங் பட் விண்ட் அப்படிங்கிற அந்த ஆல்பம் அவரு பண்ணும்போது, அதுக்கு அடிஷ்னலா பண்ணப்பட்ட ட்ராக்ஸ், ஒரு சில ட்ராக்ஸ் வந்து அவரால் அதுக்கு மேல அந்த கேசட்ல போடல. அதனால மீதம் இருந்த அந்த அடிஷ்னல் ட்ராக் தான் வந்து ஐ திங்க் கமல் ஆர் அந்த படத்துடைய குழுவினர் பார்த்துட்டு, இந்த இசையை நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி பண்ண பாடல் தான் அந்த இது வலையோசை கழகல பாடல். ஸோ அதனுடைய தனித்துவம் வந்து அந்த விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஒரு இம்பார்ட்டன்ஸ உணர்த்துற மாதிரி அருமையா இருக்கும் அது. அப்புறம் இது பாத்தீங்கன்னா, அதான் இப்போ ஒரு இசையில ஆர்வம் இருக்கிற நமக்கு எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிட்டார் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, ஒரு ட்ரம்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னா, நமக்கு ஏன் அதுல ஆர்வம் வருதுன்னா அதனுடைய இசை நமக்கு பிடிச்சிருக்கு. அதனால அது அதை வந்து ராவா கேட்கணும் அப்படிங்கறத என்ன போல மக்களுக்கு எல்லாம் ஆசை இருக்கும். அது ராவா அது தட்டுனா என்ன சவுண்ட் வருமோ அது நம்ம காதுல விழுந்தா அதுதான் நம்ம மனசை ஈர்க்கும், அப்படியே மனசுல நிக்கும். அதை நீங்க எடுத்து அதை டியூன் பண்ணி அதை ஃபியூஷன் பண்ணி வேற மாதிரி அதனுடைய மெட்ரிக்ஸ் டைனமிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதைக்கு ஏதோ சவுண்ட் டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது நினைச்சு நிக்காது. அந்த இதுல பாத்தீங்கன்னா, ராஜேஷ் சார் வந்து கிட்டார் மியூசிக்ல வந்து நிறைய பாடல்கள் நிறைய பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி கிட்டார் இதுல வந்து ஒரு கிட்டார் ஆர்டிஸ்டுக்கு இந்த பாட்டை வாசிச்சாலே அவங்களுக்கு வந்து ஒரு நேம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி, இளைய நிலா பொழிகிறது அந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து அந்த பாட்டுல 1000 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்தாலும் நம்ம வந்து அந்த லீட் கிட்டாருடைய சவுண்ட் வந்து நம்மள கவராம போகவே போகாது, அப்படி இருக்கும் அந்த ஒரு பாடல்.
அது நீங்க சொன்ன மாதிரி அந்த பாடல் கேக்குற அந்த டீனேஜ் பசங்க எல்லாருக்குமே வந்து ஒரு லைஃப் டைம் கோலா இருக்கும் நினைக்கிறேன். அந்த மாதிரி கிட்டார் வாசிக்கணுங்கிறது, அந்த பாட்டோட இசையை வாசிக்கணுங்கிறது நினைக்கிறேன்.
ஆமா ஆமா, இப்ப கூட சமீபத்துல நமக்கு நம்மள விட்டு சென்ற ஒரு ராஜா சாருடைய இது கோஆர்டினேட்டரா கூடவே இருந்த ட்ரம்மர் புரு, மிஸ்டர் புரு இருக்காரு இல்லைங்களா, அவருடைய அண்ணன் சந்திரசேகர் அவரு தான் அதை அதுக்கு கிட்டார் பிளே பண்ணிருக்கிறாரு. அவரு ஒரு ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்திருந்தாரு, அது அது வாசிக்கப்பட்ட போது எப்படி அதை பண்ணாங்க அப்படின்ட்டு, அதெல்லாம் ரொம்ப கேட்க அருமையா இருந்தது. மூன்றாவதா ஒரு பாடல் சொல்லணும்னா பல பாடல்கள் இருக்கு, அதுல குறிப்பா இந்த கண்ணே கலைமானி அந்த பாட்டை சொல்லுவேன். அந்த கண்ணே கலைமானி வந்து ஐ மீன் அதுக்கு நம்ம மனசை தொடர மாதிரி இருக்கும். ரெண்டாவது கண்ணதாசன் ஐயாவோட கடைசி பாடல் அது. ஆனா அந்த பாடலை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நிறைய பேர் வந்து ராஜா சாருடைய மியூசிக் ரொம்ப எளிமையா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த சாங். அந்த சாங் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு தூங்குற சூழலையும் மனசுல அமைதி நிலவுற ஒரு சூழ்நிலையும் ஏதோ ஒண்ணு ஒரு 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 சோகத்தை வாசிக்கிற சூழலையும் நமக்கு நம்ம மனசுக்குள்ளார கண்டிப்பா வருடக்கூடிய ஒரு இதை கொண்டு வரும். அது அட் த சேம் டைம் அது அதனுடைய மியூசிக்கல் ஷீட்டை நான் எடுத்து இந்த பாட்டுக்கு எப்படி மியூசிக் இது பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அதை எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸே இல்லைங்க, ரொம்ப பிளெயினா இருக்கு. அந்த நோட்ஸ பாத்தீங்கன்னா மியூசிக்கல் நோட்ஸ பாத்தீங்கன்னா ரொம்ப பிளெயினான ஒரு நோட்ஸ், அவ்வளவு சிம்பிளா அவ்வளவு பிளெயினா ஒரு பாடலுடைய நோட்ஸ். இப்ப இருக்கிற பாடல்களா இருக்கட்டும் இல்ல ராஜேஸ்வரோட பாடல்களாகவே இருக்கட்டும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இசைக்கிறவங்களுக்கும் ஒரு ஆர்கெஸ்ட்ரால வாசிக்கிறவங்களுக்கும் அவ்வளவு காம்ப்ளிகேட்டடான சாங்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஆனா அந்த பாடலை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பிளைனான நோட்ஸ், ரொம்ப சிம்பிளான நோட்ஸ் தான். ஆனா அதுலயே வந்து அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து. இன்னைக்கும் அந்த பாடலை கேட்டா நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம மனசை துண்டி இழுக்கிற ஒரு ஆற்றல் அந்த அந்த கம்போசிஷனுக்கு இருக்குன்னா அது சிறப்பு வாய்ந்த ஒரு பாடல் தானே, அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது மாதிரியான பல பாடல்கள் இருக்கு, நீங்க மூணு பாடல் கேட்டதால இந்த மூணு பாடலை சொல்றேன்.
நன்றி நன்றி. அந்த சொன்ன கண்ணே கலைமானே அந்த பாட்டு நீங்கள் சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வந்தது என்னென்னா, என்னோட பள்ளியில் வந்து ஒரு ஆசிரியர் திரு சாம் அப்படின்ட்டு, அவங்க வந்து நல்லா பாடுவாங்க இசையமைப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த பெஞ்சிலேயே அந்த இசையை தாளத்தை தட்டி அந்த பாட்டு பாடுவாங்க சில நாட்களில். ரொம்ப நாங்களும் ஆர்வமாக திரும்ப திரும்ப கேட்போம், எப்போ அவங்களுக்கு நல்ல மூடில் இருக்கும்போது அந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அதான் நீங்க சொன்ன ரொம்ப மனதை வருடும் இசை, ரொம்ப சுலபமா ஒரு பெஞ்சில கூட அந்த அந்த ஃபீலை கொண்டு வர்ற பாடல் அப்படின்னு சொல்லலாம். சதீஷ் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த மூன்று பாடல்கள்.
செந்திலே வந்து எனக்கு பிடிச்ச இன்னொரு பாட்டை அவர் சொல்லிட்டாரு ஆல்ரெடி. அவர் சொன்ன மாதிரி எனக்கும் பல பாடல்கள் இருக்கு. ராஜா சார் ஒவ்வொரு பாடலுமே என்றைக்குமே நிலைத்து நிற்கும். டக்குன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அம்மா என்று அழைக்காத அந்த பாட்டு ரொம்ப எப்பவுமே எனக்கு பிடிக்கும். அது ஏதோ ஒண்ணு பண்ணும், நம்மளோட மனசு ஏதோ ஒண்ணு பண்ணும், அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பாடல் அது. இன்னொன்னு இந்த தென்பாண்டி சீமையிலேன்னு ஒரு பாட்டு நாயகன்ல, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கரி ஒரு கண்ணால் செய்தி அருமையான ஒரு பாடல், அது கேட்டாலே ஒரு அவ்வளவு சுகம் வரும் மனசுல. இந்த பாடல் பிடிக்கும். திருவாசம் அந்த ஆல்பம்ல பல பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். நானும் செந்திலும் ஒரு முறை சிக்காகோவுக்கு போயிருந்தோம், வழி ஃபுல்லா இந்த 7-8 மணி நேரம் ராஜா பாடல்கள் தான் திருப்பி திருப்பி. ஆமா, நாங்களும் கூட சேர்ந்து பாடிட்டு போன கலைப்பே தெரியல. அவ்வளவு பாடல்கள், எவ்வளவு பாடல்கள் கேட்டாலும் அழுக்கவே அழுக்காது. அந்த மாதிரி பல பாடல்கள்
ரொம்ப
குறிப்பா குறிப்பா சொன்னா இந்த 3-4 பாடல்கள் எனக்கு தக்க ஞாபகத்துக்கு
வருது. சரி சரி, நன்றி சரவணன். உங்கள்கிட்ட குறிப்பா சில கேள்விகள். நீங்க வந்து ஒரு தபலா கலைஞர், ஸோ தபலா இசையை வந்து பெருமளவு பயன்படுத்தியவர் இளையராஜா அவர்கள். உங்களுக்கு இந்த தபலா இசைப்பதில் அவர் கொடுத்த தாக்கம் என்ன, அவர் இளையராஜா அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் என்ன?
இளையராஜா எந்த ஒரு இசைக்கருவியுமே இசைக்கிறதுக்கு கத்துக்கணும்னா ராஜா சாரோட பாட்டை எடுத்தோம்னா கொஞ்சம் சுலபமாவே நீங்க கத்துக்கலாம். இப்ப அவங்க நீங்க இவ்வளவு நேரம் இந்த கண்ணே கலைமானை எல்லாம் பேசுனீங்க இல்லையா, அது ஒரு டெஸ்க்ல வாசிக்கிற மாதிரியே அந்த இசையமைப்பு இருக்கும். அந்த பாட்டை கம்போஸ் பண்ண விதமா இருக்கட்டும், அந்த விதத்துல பார்த்தோம்னா நான் கத்துக்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு இந்த பேசிக் நோட்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க, தபலாவோட நோட்ஸ். என்னோட சித்தப்பா வந்து தபலா பிளேயர், அவர் அந்த மூணு நோட்ஸ் சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த மூணே நோட்ஸ் வச்சு வாசிக்கணும்னு பாக்கும்பொழுது எம்எஸ்வி சாங்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு ரொம்ப சுலபமான முறையில வாசிக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ அப்போ நான் இளையராஜா சாங்ஸ் எடுத்த உடனே அந்த மூணே நோட்டை வச்சு ஒரு 100 சாங்குக்கு 100 பாடல்களுக்கு மேல நம்ம வாசிக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த இசையோட எளிமையான வடிவத்தை அவர் கொடுத்திருந்தார். ஸோ அதனால இப்போ அந்த பாட்டு அந்த மூணு நோட்டு, ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல ஏறுங்க. இந்த மூணு நோட்டு என்னன்னா இது இந்த மூணே நோட்டு தான். இந்த மூணே நோட்டை வச்சுட்டு ஒரு 100 பாட்டு நம்ம அந்த இளையராஜா பாடல்கள் தெரியும்னா யார் வேணாலும் அந்த 100 பாட்டு பாடிடலாம். இதயம் ஒரு கோயில் மாப்பொன்னையிலே மீனர் தூங்கும் நேரம். இது போல இந்த மூணே மூணு நோட்டை வச்சு தாதா தின் நாதா தின். இது நான் தபலா பிளேயர் நீங்க ஆரம்பிச்சதுனால நான் இந்த ஒரு உதாரணத்தை சொல்லி சொன்னேன். இது இந்த வரிசையில போயிட்டே இருந்தோம்னா சுலபமா நம்ம ஒரு 100 பாடல்கள் இதுல எடுத்து பாடிடலாம். சோ இந்த மாதிரி இசையோட எளிமையான வடிவத்தையும் கொடுத்து அவரோட இசையில பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு நேர்த்தியான ஒரு வல்லமை மிக்க ஒரு இசை கலைஞராலதான் வாசிக்கக்கூடிய பாடல்களும் இருக்கு. இந்த மாதிரியும் நிறைய இருக்கு. எல்லாரையும் போய் சட்டுன்னு பிடிச்சிரும், அந்த மியூசிக் போய் பிடிச்சிக்கும். இன்னைக்கும் இந்த சைக்கோ படம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒன்ன நினைச்ச அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அது எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. ஸ்டேஜ் அந்த இப்ப இந்த லாக்டவுன்ல எல்லாரும் பாடி போடுற பாட்டுல நிறைய பேர் பாடின பாட்டு அதுதான், ஒன்ன நினைச்சு அந்த பாட்டை தான் பாடிட்டாங்க. இந்த
நல்ல பாடு, ரொம்ப நல்ல பாட்டு.
நன்றி சார். அதை நீங்க வாக்கியம் காட்டினீங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு.
பக்கத்திலேயே இருந்தது, அதனால எடுத்துட்டாரு.
உங்களுக்கு இப்ப செந்தில் டீம் கேட்டேன், சதீஷ் டீம் கேட்டேன், உங்களுக்கு வந்து இளையராஜா பாடல்கள்ல ஆயிரக்கணக்கில் இருக்கிற பாடல்கள்ல 3 பாடல்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொன்னா நீங்க எந்த 3 பாடல்களை தேர்ந்தெடுப்பீங்க, என்ன காரணமா இருக்கும் அது?
நான் கத்துக்கிட்ட இந்த 3 பாட்டு எனக்கு இளையராஜா மியூசிக் பிடிச்சு போனதுக்கும் இதுதான் காரணம். அந்த 3 நோட்ல நான் வாசிச்ச அந்த பாட்டு, இப்ப வாசிச்சு காட்டினாலே அந்த இதயம் ஒரு கோயில் அந்த பாட்டும், நானாக நான் இல்லை தாயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டும், போவோமா ஊர்கோலம், இந்த 3 பாட்டும் வந்து வாசிச்சு வாசிச்சு பழகின பாட்டுங்கிறதுனால இந்த 3 பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனிஷியலா நான் வாசிச்ச ஒரு ஒரு 50 ஸ்டேஜ் ஷோஸ்ல வந்து நான் என்னோட சித்தப்பாக்கு பக்கத்துல செகண்ட் தபலான்னு சொல்லுவாங்க கச்சேரியில, அதுதான் வாசித்தேன். அது வாசிக்கும் பொழுது அந்த 50 கச்சேரிலயும் இந்த பாட்டு வரும்போது என்ன தனியா வாசிக்கி விடுவாங்க, அதனாலயும் எனக்கு இந்த 3 பாட்டு மேல ரொம்ப ஈர்ப்பு அதிகம். அவரோட இசையில பிடிச்சது இதுதான்.
ஏற்கனவே நான் அந்த சொன்ன மாதிரி இளையராஜாவுடைய ஐயா அவர்களுடைய இசையில் ரொம்ப பரவலாக பயன்படுத்தின இசைக்கருவி அப்படின்ட்டு தபலா சொல்லலாம். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏகப்பட்ட இசைக்கருவிகள் இருந்தாலும் அவங்களும் நிறையா பயன்படுத்தியிருந்தாலும் தபலா மேலே அவருக்கு இருந்த காதலுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
என்ன காரணம்னா எளிய வடிவத்துல இசைய வந்து அவரு வழங்கிடுறாரு தபலாவை பயன்படுத்தும் பொழுது. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த 3 நோட்ல பாத்தீங்கன்னா நீங்க அத்தனை சாங் அத்தனை பாடல்களையும் வழங்கிடலாம் அந்த விதத்திலேயே. அதே போல ஒரே அந்த நடைன்னு சொல்லுவாங்க தபலா வாசிக்கிற அந்த நடையில சிறு சிறு மாற்றங்களை செஞ்சதுனால அது வேற வேற பாடல்கள் அவரால் ஈஸியா புகுத்திட முடிஞ்சது. எல்லா பாட்டுலயும் தபலா ஒரே மாதிரி கேட்டிருந்தா கூட ராஜா சார் வந்து அப்படி பயன்படுத்தல, சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. அதனால அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டார். அதுவும் இல்லாம அப்ப ராஜா சார் கிட்ட கேக்குறவங்க எல்லாருமே அந்த படத்துல ஒரு பாட்டு பண்ணீங்களே ஹிட் ஆச்சு, அதே மாதிரி எனக்கும் ஒரு பாட்டு பண்ணி கொடுங்கணும் பொழுது அப்ப அந்த ஆர்கெஸ்ட்ரேஷனை அப்படியே அவரு பயன்படுத்த வேண்டிய தேவை இருந்துச்சு. அப்போ அதுல இருந்து தபலா அப்படியே எடுத்து போட்டார். தபலால அந்த ரிதம் பாட்டன் அப்படியே போட்டுட்டு மேல டியூன் அண்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் மட்டும் மாத்தினதுனால நிறைய இடத்துல உங்களுக்கு தபலா கேட்கற மாதிரி. இப்போ நான் கடவுள் பாட்டு வரைக்கும் இப்ப நான் இந்த வாட்சியில இந்த மூணு நோட்டு வாட்சியம் இல்லையா, இந்த பாட்டுல இருந்து அந்த பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அந்த பாடல் வரைக்கும் அப்படியே வந்துரு. அதனால அந்த தபலாவோட பிரயாணம் வந்து அவரு கூட அப்படியே இருக்கு. இது ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன். இது போல நிறைய காரணங்கள் இருக்கு அவர் தபலா கையாண்டது.
ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க சார் அவர்கள். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சாங்ல வந்து பல காம்ப்ளிகேட்டட் கம்போசிஷன் இருக்கும். அப்படி இருந்தாலும் ஒரு பேஸ் மியூசிக் ஒண்ணு வேணும் இல்லைங்களா, அது வந்து மேக்சிமம் இப்ப சரவணன் சொன்ன மாதிரி தபலா வந்து அவர் பேஸா வச்சிருவாரு. ஏன்னா இப்ப ஒரு ட்ரம்ஸை எடுத்துக்கொண்டு வந்து வச்சோன்னா அந்த சாங்கோட பேட்டர்னே கொஞ்சம் வெஸ்டர்னைஸ் தான் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு மிருதங்கத்தை கொண்டு வந்து வச்சோம்னா அது கொஞ்சம் கிளாசிக்கல் டோன்ல மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியும் பண்ணிருக்காரு. பட் காமனா அப்படி பண்ணாம ஒரு ஒரு கிளாசிக்கலாவும் இல்லாம ஒரு ஒரு லைட் மியூசிக்கா இருக்கணும் அப்படின்றதுக்கு தபலாதான் உகந்ததா அப்போதைக்கு பட்டுச்சு. இப்ப வந்து நம்ம ஃபுல்லாவே வெஸ்டர்னைஸ்டா மாறிட்டதுனால நிறைய மியூசிக் லூப்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதனாலதான் அந்த பாடெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையா இருக்கு இல்லையா. அதுலயே கிட்டார் வரும், வயலின் கேங் வயலின் வரும், எல்லாமே வரும். பட் இருந்தாலுமே அந்த தபலா பேஸ் ஒண்ணு வச்சுட்டு அது மேல இதெல்லாம் உட்கார வச்சா அது வந்து நமக்கு ஓ இது ஒரு ஒரு நாட்டுப்புற பாட்டாவும் ஆயிடாது, ஒரு வெஸ்டர்ன் பாட்டாவும் ஆயிடாது, ஒரு மீடியம்ல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி இருக்கிறது. ஆனா ஒரு சில பாடல்கள் வந்து இப்ப அந்தி மழை பொழிகிறது மாதிரியான பாடல்களா இருக்கட்டும், இந்த ஆயிரம் தாமரை முட்டுக்களை இந்த மாதிரி பாடல்களா இருக்கட்டும், அதுல வந்து அப்பப்போ அந்த மிருதங்கத்தோடைய தாக்குதலையும் நீங்க பாக்கலாம், மிருதங்க பண்ணதனுடைய இதுவும் தாக்கத்தையும் பார்க்கலாம். அதான் சரவணன் கரெக்டா சொன்னாரு. சோ அந்த தபலா யூசேஜ் வந்து ராஜா சார் படத்துல நிறைய இடத்துல பார்க்கலாம்.
அதுவும் இல்லாம கர்நாடிக் மியூசிக், இந்துஸ்தானி மியூசிக், டப்பாங்குத்து, குத்துப்பாட்டு, இது எல்லா ஸ்டைலையும் தபலால வாசிக்க முடியும். மிருதங்கத்துல வந்து குத்துப்பாட்டோ டப்பாங்குத்து இதெல்லாம் கிராமத்து பாட்டோ வாசிக்க முடியாது. தபலால இது எல்லாமே எல்லா கலரையும் இது மேல பூசி இருக்கலாம், பூசுறாங்க. அதனால அத கையாண்டுட்டாங்க.
அது ஒரு முக்கியமான காரணம்.
நன்றி அனைவருக்கும், மிக்க நன்றி. இளையராஜா பற்றிய உங்களோட கருத்துக்கள் நினைவுகளை வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு மிகவும் நன்றி. அவருடைய பாடல்களை கேட்காத இல்லை நம்ம நினைக்காத நாட்கள் என்று தமிழர்களுக்கு எந்த நாளுமே இருக்காது. வாழ்க்கையில் நம்மளுடைய அனைத்து தருணங்களும் அவரை சுற்றி அவருடைய இசையில தான் இருக்குது. நம்மளோட தினசரி வாழ்க்கையில் அவரோட இசையை கடக்காத நாட்களே இல்லைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவரோட பிறந்தநாள் இன்னைக்கு அவரை பற்றி பேசுகிறது நமக்கு தான் புண்ணியம் நினைக்கிறேன். மீண்டும் அவருக்கு நம்மளுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். பங்கு கொண்டவங்க அனைவருக்கும் நன்றி.
நன்றி சரவணன். கண்டிப்பா ராஜா சார் அவர்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். ரொம்ப நன்றி.
நன்றி நன்றி.
பூஜையில் குத்து விளக்கை ஏற்ற வைத்து அதுதான் நல்லதென்றார்கள். படத்தில் முதல் பாடலை பாட வைத்து அது நல்ல ராசி என்றார்கள். எத்தனையோ பாடுகளை அதை பாடல்களாய் நான் வித்தேன் இதுவரையில். அத்தனையோ நல்லவையா அவை கெட்டவையா என அறியே மூழ்மையிலே. எனக்குத்தான் தலைவர்கள் என் ரசிகர்கள் அவர் விரும்பும்